அம்மாவுக்கு சில நோய் இருக்குது, இப்போ தாய்ப்பால் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம என்ன நோய் நீங்கள் சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டால், சளி பிடிச்சிருக்குதுங்க, பால் கொடுக்கலாமா. அம்மாவுக்கு வயிற்றால் போகுது, பால் கொடுக்கலாமா அப்படிம்பாங்க சிலர். சிலர் அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, பால் கொடுக்கலாமா. அம்மாவுக்கு டிபி இருக்குது, பால் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இது யூரினில் கிருமி இருக்குது, இது சாதாரணமாக எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்விகள். மஞ்சள் காமாலை இருக்குது, இதெல்லாம் இதுக்கு என்ன பதில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய நேரங்களில் நோய் கிருமி, நோய் தொற்று அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது இந்த கிருமிகள் அம்மாவுக்கு பரவிடுமா அப்படிங்கிறது தான் எல்லாத்தினுடைய கவலை. அதனால் என்ன செய்வோம், நிறைய நேரங்களில் ஒரு பயப்படுவோம், பால் மூலமாக அந்த கிருமி பரவிடுமா அப்படிங்கிறது. நீங்கள் சிலே சொல்லுங்களேன், இந்த மாதிரி சூழ்நிலை சொன்ன சூழ்நிலைக்கு பால் கொடுக்கலாமா, கொடுக்கலாமா கூடாதா? அதோ பாருங்கள், நிறைய பேர் கொடுக்கலான்னு ஒரு சந்தேகம், கூடாதுங்கிறது நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி ஞாபகப்படுத்திடுங்க, மனசில் வச்சுக்கோங்க, அம்மாவுக்கு சளி காய்ச்சல் இருந்தாவோ கட்டாயம் பால் கொடுக்கலாம். ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், அந்த குழந்தைக்கு அம்மாவுக்கு அந்த நேரங்களில் அதிக நீர் சத்துக்களை நிறையா சேர்த்தணும். ஏன்னா அம்மாவுக்கு காய்ச்சல் இருக்கும்போது உடம்பில் நீர் சத்து அவங்களுக்கே குறைஞ்சிருக்கும். வழக்கமாக தாய்ப்பால் கொடுக்குற தாய்க்கு 2 லிட்டர் அளவுக்கு நீர் சத்து தேவைப்படும். அதோடு அதிகமாக அம்மாவுடைய காய்ச்சலுக்கு பொறுத்து அதையும் சேர்த்து கொடுக்கணும். அப்புறம் அவங்க உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும், தொடர்ந்து பால் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் உடம்பு பலகீனமாக இருக்கும். கூட இருக்கிறவங்க உதவி செஞ்சு பாலை எடுத்து கொடுப்பதன் மூலமாகவோ அல்லது கூட இருந்து பால் கொடுப்பதற்கு உதவி செய்வதன் மூலமாக இது சரி செய்யலாம். கிருமி ஒட்டிக்காதான் டாக்டர்னு கேட்பீங்க, ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி கிருமி ஒட்டும், சளி காய்ச்சல் கிருமிகள் டிபி கிருமிகள் மேற்கொண்டு எல்லாம் எப்படி ஒட்டும், மூச்சு காற்றின் மூலமாக ஒட்டும். தாய்ப்பாலில் அந்த கிருமி பரவுமா? பரவாது. சொல்லப்போனால் இந்த மூச்சு காற்றில் ஒட்டுற கிருமிகளை தடுத்துட்டோம்னாவே தாயிலிடமிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி, அவங்களுக்கு என்ன நோய் இருக்கோ சளியோ காய்ச்சலோ அந்த நோய்க்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்பு சக்தியை அணுக்கள் பொருட்கள் எல்லாம் ஆன்டிபாடிஸ்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு பொருட்கள் எல்லாமே தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கு வந்து சேர்ந்துருங்கன்னு பார்த்துங்களேன். அதாவது ஒரு மருந்து தயார் நிலையில் தாய் குழந்தைக்கு கொடுக்க முடியும், எவ்வளவு நல்ல விஷயம் பார்த்தீங்களா. என்ன செய்யணும் இந்த மாதிரி சூழ்நிலையில்? தாய்ப்பால் கட்டாயம் தரலாம், தாய்க்கு நல்ல கவனிப்பு தேவை, தேவையான மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறையா ஆன்டிபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மருந்துகளுக்கு குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. அப்படி ஏதாவது சந்தேகம் இருப்பின் மருத்துவரிடமே சொன்னீங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்தாத மருந்துகளை தாய்க்கே தருவாங்க, பாலூட்டும் தாய்க்கு. சில மருந்துகள் தவிர்க்கக்கூடியவை இருக்கும், அதை தவிர்த்து தவிர்க்கப்படக்கூடிய மருந்துகளை தவிர்த்து சரியான மருந்துகளை கொடுத்தால் தாய் கொடுக்கலாம். எப்படி தடுக்கிறது எப்படின்னு இப்போ தான் சொன்னோம். அதாவது தாய் கைகளை சுத்தமாக கழுவிக்கொள்ள வேண்டும், பால் கொடுப்பதற்கு முன்னால் முகத்திற்கு ஒரு உங்களுக்குரிய முகத்துக்குரிய திரை, அதாவது மாஸ்க்னு சொல்கிறோம்ல, ஃபேஸ் மாஸ்க் முகத்திரை அணிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மூச்சு காற்றுல பரவுறதுனால வாயிலிருந்தோ மூச்சிலிருந்து வர காற்று மூலமாக பரவும். துணி ஒன்று, ஒரு சுத்தமான துணியை மேலே போத்திக்க வேண்டியது இருக்கும், மேலே வச்சுட்டு அதில் குழந்தையை எடுத்துகிட்டு கொடுத்தோம்னா சளி காய்ச்சல் உள்ள குழந்தைகளுக்கு, குழந்தை அம்மாக்கள் கூட குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தரலாம், தப்பு வராது. அடுத்தது கேட்பாங்க, அம்மாவுக்கு டைஃபாய்டு இருக்குது, அம்மாவுக்கு யூரின் கிருமி இருக்குது, அம்மாவுக்கு மஞ்சள் காமாலை இருக்கிறது, கொடுக்கலாமா? தண்ணி காமாலை கொடுக்கலாமா? ஹெப்படைட்டிஸ் ஏ கட்டாயம் கொடுக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி கை சுத்தம் வேணும், வாயில் முகத்திரை அணிந்திருக்க வேண்டும், மூணாவது சுத்தமான துணி உபயோகப்படுத்தணும், மழை ஜலம் கழித்த பின்னாடி கையை சுத்தமாக சோப்பு கழுவி சோப்பு போட்டு கழுவும் பழக்கத்தை தாய் மேற்கொண்டிருந்தால் அந்த கிருமிகள் பரவக்கூடிய வாய்ப்பு இல்லை. சரி, வேறு எந்த நோய்க்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்? சொல்லப்போனால் ஒரே ஒரு நோய் தான், அந்த HIV என்று சொல்லக்கூடிய கிருமினால் பரவக்கூடிய எய்ட்ஸ் நோய்க்கு தான். முதல்ல தாய்ப்பால் கொடுக்கலாம் மட்டும் அது மட்டும் தாங்கன்னு சொன்னாங்க, இப்போது அந்தந்த தாய்க்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, தாய்ப்பால் மட்டும் தர்றீங்களா அல்லது உங்களுக்கு பால் வேறு பால் தருகிறீர்களா அப்படின்னு. ஏன்னா தாய்ப்பால் மூலமாக அந்த HIV கிருமி பரப்பக்கூடிய வாய்ப்பு 15% இருப்பதனால இப்போ வந்து அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தருவது, கட்டாயம் தருவதுங்கிறத வார்த்தைகளை விட்டுட்டோம். அம்மாவுக்கும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு தரோம். உங்களால் சௌகரியப்பட்டால், முடிந்தால் தாய்ப்பாலுக்கு பதிலாக மாற்றுப்பாலை நீங்கள் தரலாம். அதுவும் டம்ளர், ஸ்பூன், சங்கடை அல்லது விளக்கு கிண்ணம் மூலமாக நீங்கள் கொடுங்க. பாட்டில் காரணத்தை கொண்டு கொடுக்க வேண்டாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த HIV என்பது ஒன்றில் மட்டும்தான். அடுத்தது தாய்க்கு வேறு சில நோய்களுக்காக கொடுக்கக்கூடிய கேன்சர் மருந்துகள், ரேடியேஷன் மருந்துகள், இவைகள் தாய் எடுத்துக்கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் தாயினால் குழந்தைக்கு பால் தரக்கூடாது. தாயினுடைய உடம்பு மிக மோசமாக பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவிலோ அல்லது மனோநிலை அதிகமாக பாதிக்கப்பட்டு முழு நேர மருத்துவ கண்காணிப்பிலோ இருக்கும்போது அந்த தாயிடமிருந்து பால் தருவது தவிர்க்கலாம். சில பிறவியில் ஏற்படக்கூடிய சில கோளாறுகள் இருக்குது, இன்பார்ன் எரர்ஸ், அதில் கேலக்டோசீமியான் இருக்குது. அந்த மாதிரி குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை ஜீரணித்து செய்யக்கூடிய சக்தி இருக்காது. அந்த குழந்தைகளுக்கு தாயினுடைய பாலை தர வேண்டாம். இவ்வளோதானுங்க. இதை தவிர மற்ற அனைத்து நோய்கள் இருந்தாலும், எந்த நோய்கள் இருந்தாலும் தாயினால் சௌரியமாக இருக்கும்போது கட்டாயம் பால் தர முடியும். பால் கொடுக்க முடியலையா, சப்புறதுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கா, பாலை எடுத்து பீச்சு வச்சு கொடுங்க, அது போதுமே. அதனால் அம்மாவுக்கு சளி காய்ச்சல் வந்துருச்சு, அம்மாவுக்கு டைஃபாய்டு வந்துருச்சு, அம்மாவுக்கு மலேரியா வந்துருச்சு, அம்மாவுக்கு கிருமிகள் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால தாய்ப்பாலை நிறுத்த வேண்டாம். தாய்க்கு உரிய நோய் குணமாகறதுக்குரிய மருந்துகளை தந்து கொண்டே பால் தரலாம். முன்னையே சொன்ன மாதிரி தாய்ப்பால் என்பது அம்மாவின் உடம்பில் உற்பத்தி ஆகி இருக்கிற நோய் எதிர்ப்பு பொருட்களை குழந்தைகளுக்கு தரும் ஒரு அரிய உணவாகத்தான் இந்த இடத்துல பயன்படுது. அதனால் அம்மாவுக்கு நோய் இருந்தாலும் விடாமல் தாய்ப்பால் தரலாம். அம்மாவினுடைய உடல்நிலையை நல்லா கவனிச்சுக்குங்க. அவங்களுக்கு உரிய மருந்துகளை கொடுத்து கொண்டு இருங்கள். அப்புறம் நிறைய பேர்த்துக்கு இன்னொரு சந்தேகம் வரும், டாக்டர் அம்மாவுக்கு மார்பில் பால் கட்டி ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த சீல் கட்டி எடுத்ததுனால அந்த பக்கம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ம்பாங்க. இதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருக்கும். அதாவது இந்த சீல் கட்டிய பால் மாஸ்டைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பால் கூட குழந்தைக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் உள்ளடக்கி அதனோடு நோய் கிருமிகளை தவிர்க்கக்கூடிய, சண்டை போடக்கூடிய, அதை எதிர்த்து போராடக்கூடிய வெள்ளணுக்களோடு இருக்குதுன்னு பார்த்துக்கங்களேன். அதனால் இந்த பாலை சாப்பிடுவதனால எடுத்து கொடுக்கலாம். இப்பாலை சாப்பிடுவதனால குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத்தாது, ஏனென்றால் நோயும் உண்டாக்காது. ஏன்னா அந்த மாதிரி மாஸ்டைட்டிஸ் என்று பால் கட்டி உள்ள சீல் பிடித்து அந்த சூழ்நிலையிலெல்லாம் நாம் பாலை எடுத்து விடணும். எடுத்துவிட பாலை நம்ம வீண் செய்ய வேண்டாம். அதே பாலை கொடுக்கலாம். காய்ச்ச வேண்டியதில்லை, பாஸ்டரைசேஷன் பண்ண வேண்டியதில்லை. அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் புண் ஆறும் வரை பாலை எடுத்து கொடுக்க முடிந்தால் எடுத்து கொடுக்கலாம். இல்லை என்றால் புண் ஆறுனதுக்கப்புறம் அதே பாலை குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி திருப்பியும் அதே மார்பில் கொடுக்க முடியும். சில தாய்மார்களை பார்த்துருக்கோம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவர்கள் மருத்துவ சிகிச்சையோ அறுவை சிகிச்சையோ செஞ்சதுக்கப்புறமே தொடர்ந்து பாலூட்டி 2 வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நிறைய தாய்மார்கள் தங்களுடைய புரியும் திறனால் அவங்களுக்கு நல்லா எடுத்து சொன்னோம்னா போதும், இந்த மாதிரி இதனுடைய தேவை இருக்குது நீங்கள் கொடுக்கலாம், அவங்களுடைய கவலை என்னவோ அந்த கவலைகள் தான் சரி செஞ்சுட்டு இது பயமில்லை அப்படின்னு ஆதரவு கொடுத்தோம்னா நிறைய பேர் கொடுக்குறாங்க. யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்கிற ஆசையோ நிராசையோ எதுவும் கிடையாது, நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதனால் தாய்க்கு தேவையான ஒரு சூழ்நிலை, தாய்க்கு தேவையான ஆதரவு அரவணைப்பு கொடுத்தோம்னா தாய்ப்பால் 6 மாதங்களுக்கு தொடர்ந்து தருவது அப்படிங்கிற திட்டம் தாய்க்கு நோய் இருந்தாலும் கூட வெற்றி பெறும். நன்றி.